விசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 1-7 வரைக்கும்.
அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாவாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார்.
இந்த 4வது அதிகாரத்துல பரலோக மகிமையை குறித்து நம்ம பார்த்தோம். பரலோகத்துல தேவன் எல்லா அகிலத்தையும் தான் எப்படி அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆண்டு வருகிறார் அப்படின்றத நம்ம விவரமாக பார்த்தோம். ஆனா ஒரு நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மள மாதிரி பாவிகளை எடுத்து பார்த்தோம்னா, அது வந்து பரலோகத்தை ரொம்ப தூரமா காட்டுற மாதிரி நமக்கு இருக்கு. நமக்கும் அந்த பரலோகத்துக்கும் ரொம்ப கேப், இடைவேளை இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு காட்சி வருது. ஏன்னா அவ்வளோ அழகா பரலோகம் இருந்தாலும் அந்த பரலோகத்துக்கு நம்ம போகிற மாதிரியா இருக்கிறோம். என்ன மாதிரி குளோரியஸ், என்ன மாதிரி பரிசுத்தத்திலையும் மகிமையிலையும் அந்த பரலோகம் இருக்கும் போது அந்த தேவன் எல்லையற்ற தேவனாக, பரிசுத்த தேவனாக, ஒரு தன்னியல்புள்ள தேவனாக அவர் சிங்காசனத்துல இருக்கிறாரு. அவருக்கும் நமக்கும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஏணி வச்சாலும் எட்டாதுன்ற மாதிரி, ஏணி இல்ல, இது கடல் தான்னாலும் முடியாது. அதான் அதனாலதான் அவருக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறத நான் கண்டேன் யோவான் சொல்றாரு. அது ஒரு கடக்க முடியாத ஒரு கடல். அவரு இப்படி பார்க்கும் போது அந்த தேவனை நம்ம சும்மா நினைச்சுதான் பார்க்க முடியுமா, இந்த பரலோகத்தை நம்ம அனுபவிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். இதுதான் பரலோகமா அப்படின்ற மாதிரி. நம்ம உதாரணத்துக்கு எங்கன்னா ஒரு ஏதாவது கடையில போனோம், ஏதாவது மாலுக்கெல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் வரும், பார்த்துட்டு தான் வர முடியும், வாங்க முடியாது. அவ்வளோ அழகா கிளாஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், வித விதமா வச்சிருப்பாங்க. ஆனா விண்டோ ஷாப்பிங்னு வாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் பரலோகம் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரியா நமக்கு எழுதி போட்டிருக்கு. சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நானும் ஃபர்ஸ்ட் பாலாவும் ஒரு டே மால்ல போயிட்டு இருந்தோம். அவர் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஷால் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தார். ஷால் வாங்கணும்னு பார்க்கும்போது அந்த ஷாலை எடுத்து போய் பார்த்துட்டு மெலிசா இருந்துச்சு, ரொம்ப ஃபைனஸ்ட் உள்ளு சார் இது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து போத்திக்கிட்டார். எடுத்து போத்திட்டு நல்லா இருக்குல்ல முரளி கலர், நல்லா இருக்குங்க பாஸ்டர், நல்லா இருக்கு, எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டா அவன் 30,000 ரூபான்னு. ஒரு சின்ன ஷால் 30,000 ரூபாய். அவருக்கு அப்படியே ஷாக், 30,000 ரூபீஸ் அவர்னால தாங்கவே முடியல. 30,000 ரூபாய், ஆமா சார் இது ஃபைனஸ்ட் உள்ளு, ஒரு 4 கர்ச்சி படுத்துச்சா அவ்வளவுதான் சைஸ், சும்மா இப்படி போத்திக்கிறது அதுல 30,000. அந்த மாதிரி நம்மளால எட்ட முடியாத ஒரு விதத்துல 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். இதெல்லாம் எட்ட முடியாத அளவுக்கு பரலோகம் நமக்கு இருக்கிறதா? ஏன்னா இதுதான் பரலோகமா இருந்துச்சுன்னா, 4வது அதிகாரம் மட்டும் பரலோகமா இருந்துச்சுன்னா நமக்கு ஐயோ. ஏன்னா அந்த பரலோகத்துக்கு ஒருபோதும் நம்ம போக முடியாது. அந்த பரலோகம் தன்னுடைய ஆட்சியை ஃபுல்லா நிலைநிறுத்த போகிறது. அதை நிலைநிறுத்துற ஒரு காலம் வரும்போது நம்ம எல்லாம் நரகத்துக்கு தான் போக முடியும். அந்த பரிசுத்த தேவன் ஒவ்வொரு பாவத்தையும் விடமாட்டார். அவர் தண்டிச்சே தண்டிப்பார், அவர் பரிசுத்தத்தை அவர் நீதிப்படுத்தே படுத்துவார் அப்படின்னும் போது நமக்கு ஐயோன்னும் போது நமக்கு என்ன அந்த பரலோகத்துல பாக்குறதுக்கு, நம்மள மாதிரி பாவிகளுக்கு என்ன என்ன இருக்கணும்னா, இந்த நமக்கும் அந்த தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் ஃபில் பண்ணக்கூடிய மத்தியஸ்தர் எங்கே, அதான் இருக்கணும். அவர் எங்க, இது வரைக்கும் வரல, ஒரு அதிகாரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ரட்சகர் எங்க பரலோகத்துல, அதை யோசிச்சு பாருங்க. என்னுடைய ரட்சகர் என்ன, உதாரணத்துக்கு அவ்வளவுதான் பரலோகம், 4வது அதிகாரத்தோடு முடிஞ்சுன்னா என்னங்க ஆயிருக்கும், யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆயிருக்கும். இயேசு அப்ப எங்க என்னுடைய பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலம் இருக்குதுன்னு சொன்னாரே, அவர் எங்க? என்னை விசுவாசித்து மனம் திரும்புறவன் ஒரு போதும் கெட்டு போட்டான், பரலோகத்துக்கு வருவான், நான் இருக்கிற இடத்துல சிங்காசனத்துல. இயேசு எங்க, என் ரட்சகர் எங்கன்னு ஏங்கி ஏங்கி அந்த பரலோக ஒவ்வொரு சீன்லயும் அவரை தேடுகிற ஒரு நிலைமையில இருக்கும் போது, ஆனா நான் ஒரு அதிகாரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வரல. இப்போ வர அதிகாரம் தான் இதோடு முடிஞ்சிருச்சுன்னா அதை நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப எவ்வளவு பெரிய பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா இந்த பஞ்சாவது அதிகாரம் வந்து ஒரு கிராண்டா அந்த கதாநாயகன ஒரு வெளிப்படுத்துற மாதிரி, எத்தனையோ ஹீரோஸ் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு ஹீரோவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணனா நம்ம எவ்வளவு காட்சிங்க பாத்துருக்கோம், அப்படியே எல்லாரும் பயங்கர ஆபத்து சாவுற நேரத்துல டான் ஹீரோ வருவார், அப்படியே ட்ரெயினுக்கு போய் இடியற நேரத்துல அப்படியே பயங்கரமா ஹீரோ வரும், பிளேன் போய் கீழே போய் கிராஷ் ஆகும் போது தான் சூப்பர்மேன் வந்து அதை அப்படியே பிடிச்சி அழுக்க தூக்கிட்டு போயிடுவார், அந்த மாதிரி கைத்தட்டுற மாதிரி நம்ம காட்சிகள் வருது. ஆனா எதுக்குமே ஈடு, இதுக்கு ஈடு வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பரலோகத்துல இயேசுக்கு கொடுக்கப்படுது, ஏன்னா பரலோகத்தின் கதாநாயகனே இயேசுதான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு காண்பிக்கிற மாதிரி அழகா இதுல ரொம்ப அதிசயமாக இதுல வர்றத நம்ம பார்க்கலாங்க. அவரை நம்ம இங்க சந்திக்கிறோம். அந்த உலகத்தையே ஆளுகிற சகல உரிமையும் வல்லமையும், ஏன்னா இந்த பாவ உலகத்துல பாவத்தினால சபிக்கப்பட்ட உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் யாரா இருக்க முடியும்? இந்த உலகத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர் தானே ஹீரோவா இருக்க முடியும் இல்லைங்களா? அவர் யார் இருக்க முடியும்? பாவம் தான் நம்மளுக்கு இந்த கதியில் நம்மளை கொண்டு வந்திருக்கு. அந்த கதாநாயகனை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றத பாக்குறோம். அவர் இங்க மீட் பண்ண போறோம். எல்லா ஹீரோஸ் எல்லாம் ஹீரோ, எல்லா கதாநாயகர்களுக்கும் கதாநாயகம். அதை வந்து ஒரு அடையாள மொழியில வந்து ஒரு 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 பிரம்மாண்டமான டிராமா நடக்கிற மாதிரி நமக்கு காமிக்கப்படுது. ஒரு டிராமா. அது முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க பார்ப்போம். பரலோகத்தை விவரிச்சுட்டு வந்து யோவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி வந்து அந்த சிங்காசனத்துக்கிட்டே வர்றார். எல்லாத்தையும் பார்த்துட்டு சிங்காசனத்துக்கிட்டே வர்றார். ஏன்னா கண்கள் தேடும் இல்லையா? என்ன தேடும்? என் ரட்சகர் எங்க? என் ரட்சகர் எங்க? அவர் ஃபர்ஸ்ட் வந்து கிளிம்ஸ்ல அவர் பார்த்த காட்சிகளை எழுதிட்டாரு. அடுத்ததாக திருப்பி அந்த சிங்காசனத்துக்கு வர்றாரு. வந்து பாக்குறாரு, அங்க நடக்கிற சீன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பாக்குறாரு. பார்க்கும் போது அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து அவர் அசைய ஆரம்பிக்கிறார். அவர் அசைய ஆரம்பிக்கிறார். அவருடைய மகிமையிலையும் அவருடைய ஒளியிலையும் இடி மின்னல் இடத்துலயும் அவர் அசைய ஆரம்பிச்சு அவர் என்ன பண்றாரு, அவருடைய ரைட் ஹேண்ட் அசைய ஆரம்பிச்சு அவர் ரைட் ஹேண்ட் வெளியே பாக்குறாரு. அந்த ரைட் ஹேண்ட்ல என்ன பாக்குறாரு? ஒரு புஸ்தகத்தை. புஸ்தகத்தை கண்டேன். புஸ்தகத்தைனா புஸ்தகம்ன்றது வர்றது இல்ல, சுருள்னு வருது. கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படித்தான் இருந்திருக்கணும். சுருள், அவருடைய ரைட் ஹேண்ட்ல ஒரு சுருளை கண்டேன். சுருள்னா நமக்கு என்ன தெரியுங்களா? சுருள்னா அந்த காலத்துல வந்து பேப்பர் புக் எல்லாம் இருக்காது. அந்த காலத்துல இந்த மிருகத்தோல்லையும் எழுதிட்டு அதை எப்படியும் மடிச்சு விடுவாங்க, இப்படித்தான் பிரிப்பாங்க, சென்டர்ல மடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுருள் அவர் கையில கண்டேன். இது என்ன சுருள்? இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விவரங்கள் அந்த சுருளை பத்தி அந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன?
உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தை கண்டேன்.
உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு விவரம். அந்த சுருளுக்கு உள்ளும் புறம்பும் உள்ளையும் வெளியவும் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, அதுக்கு ஏழு முத்திரை அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏழு முத்திரைனா அந்த சுருளை சுருட்டி என்ன பண்ணுவாங்க, முத்திரை. அந்த காலத்துல வேக்ஸ் இருக்கும். அந்த வேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரைய அடிச்சு வைப்பாங்க. அந்த ரோமன்ஸ் எல்லாம் முத்திரை அடிச்சு வைப்பாங்க. இது வந்து இந்த ரெண்டு விவரங்களால அது என்ன மாதிரி சுருள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ரோமன்ஸ் வந்து அந்த டைம்ல இவங்க படிக்கிறவங்க இல்லையா, அந்த டைம்ல அவங்களுக்கு சுருள்னா என்னன்னு தெரியும். நமக்கு தான் சுருள்னா என்னன்னு தெரியாது. என்ன சுருள் நினைப்போம்? அந்த காலத்துல ரோமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுருள்ல விசேஷமா முத்திரை அடிக்கிற சுருள்னா அது ஒரு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒரு கான்ட்ராக்ட் இல்லைங்களா? நம்ம இப்போ ஒரு நிலம் வாங்குறோம், இல்ல ஒரு வாடகைக்கு வீடு போறோம்னா நம்ம அக்ரிமெண்ட் பண்றது இல்ல. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் நல்லா எழுதிட்டு எல்லாம் சைன் பண்ணிட்டு அதை மத்தவங்க யாரும் பாத்துக்க கூடாது என்பதற்காக முத்திரை அடிச்சு அதை வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுருளாக இதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு விஷயம் அதுல என்ன பாத்தீங்கன்னா, இதை ஓபன் பண்ண முடியாதபடிக்கு, ஏன்னா மற்றவங்க பார்த்து இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது என்பதற்காக இது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னத்துக்கு அப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த காலத்துல வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கு அதுக்கு. ஒன்னு வந்து ஒரு சுருளை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக அதை மூடி முத்திரை அடிச்சுட்டு அதுல இருக்கிற சுருக்கமான காரியம் ஒரு சம்மரி வந்து வெளியில எழுதி வைப்பாங்க. உள்ள பார்க்காமையோ ஒரு இது என்னத்தை பத்தி ஒரு டைட்டிலோ ஏதோ எழுதி வைப்பாங்க. இன்னொன்னு வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதை உள்ளயா எழுதுவாங்க. லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஒண்ணுதான் இருக்கணும், ரெண்டு மூணு எழுதக்கூடாது. அதனால ஒன்னு எழுதிட்டு அங்க ரொம்ப டீடைலா எழுதும் போது, ரொம்ப விவரங்கள் அதுல எழுதும் போது பத்தலைன்னா வெளியே எழுதுவாங்க இல்லைங்களா. நம்ம எழுதும் போது பத்தலைன்னா மேல கீழே எல்லாம் எழுதிக்கணும் இல்லையா, பேஜ்ல ஒரே பேஜ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எழுதி இருக்கிறத அவர் கண்டேன் அப்படின்றாரு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழைய பாட்டிலையும் இது இருக்கு, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். எரேமியா 23 ஒரு கதையில வரும். ஒரு நிலத்தை வாங்கும் போது எரேமியா வந்து ஆக்சுவலா ஒரு தன்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தர் நிலத்தை விக்கணும்னு பார்ப்பான். எரேமியா அதை வாங்கி அவங்க சைன் பண்ணி முத்திரை அடிச்சு வச்சிருக்கிறத பாக்குறோம். முத்திரை அடிச்சு வச்சிருக்கிறத பாக்குறோம். இது என்னன்னா, அந்த முத்திரையை ஓபன் பண்றது அப்படின்னா யார் மாத்திரம், எல்லாரும் ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணும் போது அந்த 7 முத்திரைங்க இருக்கும், அதை ஒன்னா தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணா தான் ஃபுல்லா பார்க்க முடியும். அதை ஓபன் பண்றவங்க யார் மாத்திரம் தான் ஓபன் பண்ண முடியும்னா, அதுக்கு உரிமையான ஆளு, அந்த இதை போட்டிருக்கிறத நிறைவேற்றக்கூடிய உரிமையான ஆள் தான் அதை ஓபன் பண்ண முடியும். எல்லாரும் ஓபன் பண்ண முடியும். இப்ப எங்க அப்பா எனக்கு ஒரு சுருள எழுதி வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோ, நிலத்தெல்லாம் எழுதி உன் பேர்ல இதெல்லாம் நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் பில் எல்லாம் போட்டிருந்தா, அதை ஓபன் பண்ணனா என்ன அர்த்தம், நான் மட்டும்தான் ஓபன் பண்ணணும். நான் ஓபன் பண்ற ஆளு ஏன் நான் ஒப்பட்டு ஓபன் பண்ண, நான் மாத்திரம் தான் அதை அதுல போட்டிருக்கிறதெல்லாம் நிறைவேற்ற முடியும், வேற யாருமே நிறைவேற்ற முடியாது. அதனால ஓபன் பண்றேன்னா என்ன அர்த்தம், அந்த போட்டிருக்கிறத நிறைவேற்றுகிறவர் உரிமை உள்ளவர், அவர் அது சுதந்திரவாளி அதுக்காக அப்படின்ற மாதிரி. மத்தவங்க ஓபன் பண்ணா அது ஒரு பெரிய கிரைம், தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் ரோமர் கவர்மெண்ட்ல. மத்தவங்க ஓபன் பண்ண சீலன் போட்டோம்னா அதை ஓபன் பண்ணக்கூடாது, அதனால அப்படி வைக்கப்பட்டிருக்கு. சரி, இது என்னது, இந்த புத்தகம் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து தேவனுடைய ஆணைகள், தேவனுடைய ஆணைன்னு பாக்குறோம் இல்லைங்களா. தேவன் இந்த உலகத்துல நடத்தக்கூடிய கிரியைகளுடைய தேவனுடைய ஆணைகளுடைய ஒரு விவரங்கள் தான் இதுல. இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா, இந்த பூமி, இந்த பூமிக்கு ஒரு டைட்டில் டீடு, டைட்டில் டீடுனா ஒரு உரிமையின் பத்திரம், இது என்னுடையதுன்றத உரிமையின் பத்திரம்னு இல்லையா, அதுக்கு இந்த பூமிக்கு ஒரு உரிமையின் பத்திரம் தான் அந்த சுருள், அதுதான் அந்த சுருள். ஏன்னா இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா, அண்ட சராசரமே பாவத்தில் விழுந்த பிறகு யாரோ லேண்டை யாரோ வளைச்சு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னுவாங்க இல்லைங்களா, அந்த லேண்டை வளைச்சு போட்டுட்டாங்கன்னு. அந்த மாதிரி சாத்தான் என்ன பண்ணிருக்கு, இந்த பூமியை தன் வசம் வளைச்சு போட்டுக்கிட்டான். தான் உரிமை கொண்டாடுற மாதிரி இந்த உலகத்துக்கு எஜமானன் அதிபதி தேவன்ற மாதிரி இந்த உலகத்தை ஆள தொடங்கி இருக்கிறான் வீழ்ச்சிக்கு அப்புறம். இந்த சுருள் யார் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு உண்மையான எஜமானன் யார், இதுக்கு டைட்டில் டீடு யார் அப்படின்றத மாதிரி இந்த சுருள் நமக்கு சொல்லுது. ஒரு அடையாள மொழியில இது காண்பிக்கப்படுது. யூஸ்வலா டைட்டில் டீட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், டைட்டில் டீட்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரம்னு வச்சுக்குவோம். அதுல என்ன இருக்கும், யாரு யாரு ஓனர், இப்ப அவர் பேரு, அவர் அட்ரஸ், அவருடைய நிலம் எவ்வளவு பெருசு இல்லைங்களா, லெஃப்ட்ல என்ன இருக்கு, சவுத்ல என்ன இருக்கு, நார்த்ல என்ன இருக்கு, அதெல்லாம் போட்டு டைமென்ஷன்ஸ் எல்லாம் போட்டு சைஸ் எல்லாம் போட்டிருக்கும். ஆனா இந்த சுருள் அப்படி இல்லை. ஏன்னா எல்லையற்ற தேவனை எப்படி விவரிக்கிறது, அவர் அட்ரஸ், அவருக்கு என்ன அட்ரஸ் இருக்கு, எப்படி அட்ரஸ் கொடுக்கறது, அதெல்லாம் போட முடியாது. அது மாத்திரம் இல்லாம அவருடைய உரிமை எதுன்னு சொல்ல முடியும், இவ்வளவுதான் தேவன், இதுக்கப்புறம் வெளியில எல்லாம் தேவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா, எல்லாமே அவருடையது. அதனால அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் போடாம இதுல என்ன போட்டிருக்குன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தன்னுடைய பூமியை, தன்னுடைய அண்ட சராசரத்தை, வீழ்ச்சியடைந்த சாத்தான் ஆக்கிரமித்திருக்கிற அந்த பூமியை அவர் எப்படி மீட்டு தனக்கு சொந்தமாக ஆக்கி கொள்ள போகிறார் என்ற விவரங்கள் இதுல போட்டிருக்கு. அது எப்படி மீட்க போறார், ஹவ் இஸ் கோயிங் டு ரிடீம் இஸ் ஓன் ஹர்த் அண்ட் மேக் இட் இஸ் ஓன், தன்னுடைய சொந்தமாக திருப்பி எப்படி செஞ்சுக்க போறார் மீட்பின் ஒரு பத்திரம் இது, மீட்பின் ஒரு டாக்குமெண்ட். யார் யாரெல்லாம் மீட்க போறாரு, அவங்க பேர் என்ன, அவங்க வாழ்க்கையை திட்டமிட்டு ஒவ்வொரு வெளியிலலாம் எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நடத்தணும் அதெல்லாம் அதுல தான் போட்டிருக்கோம். நம்ம நம்மளுடைய தலைமுடி கூட எத்தனை இருக்குன்னு அதுல தான் போட்டிருக்கு. எண்ணி வச்சிருக்கன்றார் இல்லையா, அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல தான். யார் யாரெல்லாம் அவர் மீட்க போகிறார், இந்த பூமி தன்னுடைய சத்துருவங்களை எப்படி அழிக்க போகிறார், சாத்தானை எப்படி தண்டிக்க போகிறார், தண்டித்து இந்த பூமியை எப்படி தன்வசமாக மீட்டுக் கொள்ள போகிறார்ன்ற விவரங்கள் அந்த சுருள் தான் இருக்கிறது. மீட்பின் சரித்திரம் இருக்கிற ஒரு சுருள் அப்படின்னு பாக்குறோம். அந்த விவரங்கள் தான் அந்த சுருள்ல நம்ம பார்க்க முடியும். தேவன் எப்படி அடர்ச்சிக்கப்படாத மனிதர்களையும் வீழ்ச்சி அடைந்த அந்த தூதர்களையும் அவர் எப்படி தண்டிக்க போகிறார், தண்டித்து இந்த அண்டசராசத்தை தன் சொந்தம் எப்படி ஆக்கிக் கொள்ள போகிறார்ன்றது இதுல போட்டிருக்கு. வெறும் மீட்பின் காரியங்கன்னு பார்த்தோம்னா மீட்புல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு தன்னுடைய ஜனங்களை மீட்கிறது இருக்கு. தன்னுடைய ஜனங்களை மீட்கணும்னா அதுல இன்னொரு பாகம் என்னன்னா தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் தன்னுடைய சத்துக்களை அழிக்கிறதும் இதுல விஷயம் இருக்கு. இதுல பயங்கரமான காரியங்கள், நிறைய காரியங்கள் இந்த சுருள்ல இருக்கு. உதாரணத்துக்கு எசேக்கியல படிச்சோம்னா எசேக்கியல் 2:9 நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். அதுல வந்து இதே மாதிரி ஒரு சுருளை பத்தி சொல்லப்படுகிறது. அதுல என்ன இருக்குன்னு கூட போட்டிருக்கு. ஒருவேளை எடுங்க எசேக்கியல் 2:9.
அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது.
அந்த சுருள்ல அவர் என்ன கண்டதாக அவர் சொல்றாரு பாருங்களேன், புலம்புதலும் தவிப்பும் ஐயோ என்பதை அந்த சுருள்ல இருக்கிறதாகத்தான் அதை சொல்றாரு. அதைதான் நம்ம பாக்குறோம். அதுல பயங்கரமான காரியங்கள் இருக்கு. நல்ல காரியங்கள் மாத்திரம் இல்ல, பயங்கரமான காரியங்கள். ஏன் அப்படித்தான் தேவன் இந்த உலகத்தை மீட்க போறார், தன்னுடைய சொந்தமான உலகத்தை அவர் மீட்டு தனக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறார் அப்படின்றது ஒரு அடையாள மொழியில அதுல போட்டிருக்குங்க. அது ஒரு டிராமாவை நம்ம அங்க பாக்குறோம். இந்த பகுதியை வந்து 3 தலைப்புல நம்ம படிச்சுக்க பார்ப்போம். அதான் 3 தலைப்பு நான் போட்டிருக்கேன். முதலாவது ஒரு தேவ தூதனுடைய கேள்வி, கேள்வியை நம்ம பார்க்க போறோம். யோவானுடைய அழுகை, ஆட்டுக்குட்டியானவர், பாத்திரமானவர் அப்படின்ற இந்த 3 தலைப்புல அந்த 7 வசனங்களை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். சரி, அந்த தேவ தூதனுடைய கேள்வி வந்து 2வது வசனத்துல வருது. நம்ம பார்க்கலாம்.
புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமல்ல ஒரு தூதனையும் கண்டேன்.
2வது வசனம், 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பலமுள்ள தூதன், ஒரு பலமுள்ள தூதன் அவர் அறிவிக்கிறார். ஒரு புரொக்ளேம் பண்ணுவாங்க, புரொக்ளமேஷன், டிக்ளரேஷன். அவர் அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அமைதியாக அறிவிப்பாங்க. சத்தம் அறிவிக்கிறதுன்ற வார்த்தையிலே என்ன இருக்கு, சத்தம் நிறைய இருக்கு. அதோ இதுல என்ன போட்டிருக்கும், மிகுந்த சத்தத்தோடு அறிவிக்கிறார். அவரே எப்படிப்பட்ட தூதன், ஒரு பலமுள்ள தூதன், மிகுந்த சத்தத்தோடு அறிவிக்கிறார். சத்தம் சத்தம்ன்ற மாதிரி மிகுந்த பெரிய சத்தத்தோடு அவர் அறிவிக்கிறார். ஏன் அவ்வளவு சத்தம் போடுறாரு அவரு? ஏன் சத்தம் போடுறாருன்னா, இந்த அண்டசராசரத்தில் இருக்கிற ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு கோணத்திலையும் அவருடைய சத்தம் கேட்கணும். எந்த இடமும் மிஸ் ஆகக்கூடாது. அவர் அறிவிக்கிறார். ஒரு அறிவிப்பு போகுது, எல்லா மூளைக்கும் போகும்படிக்கு மிகுந்த சத்தத்தோடு போகிறபடி அவர் அறிவிக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு,
புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் யார்?
புஸ்தகத்தை திறக்கவும் இயற்கையாவே இயல்பாக யார் வர்தி? வர்தினா அது அவங்களுடைய கேரக்டர்லயே இருக்கணும். அவங்க கேரக்டர்லயே இருக்கணும். இன்னரண்ட்னுவாங்க இங்கிலீஷ்ல, தங்களுடைய கேரக்டர்லயே இருக்கணும். அந்த தகுதி உள்ளவங்க யாரு? இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரையை உடைக்கவும் அப்படின்னா தொடர்ந்து உடைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை நிறைவேற்றணும் இல்லைங்களா? அதான் நம்ம பாக்குறோம். அதை நிறைவேற்றுறதுக்கு பாத்திரவான் யார் அப்படிதான் அந்த கேள்வி வருது. பாத்திரவான் யார், யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது, யார் இதுக்கு உரிமையாளர்? வெறும் பாத்திரவான் மாத்திரம் இல்ல, அதை உடைக்க இங்கிலீஷ்ல ஹூ இஸ் ஏபிள், ஹூஸ் வர்தி அண்ட் ஹூஸ் ஏபிள்னு வருது. அதாவது நீ பாத்திரவான் மாத்திரமா இருந்து பிரயோஜனம் இல்ல, அதுக்கு வல்லமையா உனக்கு இருக்கணும், உன்னால முடியணும் அந்த காரியம். ஹூஸ் ஏபிள் அப்படின்னு வருது. யார் உடைக்க வல்லமை உள்ளவர்? யார் யார் சாத்தானுடைய வல்லமையை உடைக்க முடியும்? யார் பிசாசுகளுடைய பவரை சிதறடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், எல்லா பாவிகளையும் பாவத்தையும் நரகத்தையும் மரணத்தையும் யாருனால அழிக்க முடியும்? பாவத்தினால இந்த உலகத்துல வந்த எல்லா விளைவுகளையும் சரிகட்ட யாருனால முடியும்? எத்தனை யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வந்தது பாவத்தின் விளைவுகளாக இந்த உலகத்துல வந்தது வியாதி மரணம் நரகம் எல்லாம் பாவத்தினாலதான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த உலகத்துல பாவத்தின் விளைவாக வந்த சாபங்களை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? அதை ரிவர்ஸ் பண்ணி இந்த உலகத்தை தேவனுடைய அழகான சிருஷ்டிப்பா திருப்பி மாத்தக்கூடிய மீட்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? அதுதான் அங்க கேட்கப்படுது. சாதாரணப்பட்ட காரியம் இல்லை, அதுதான் அங்க கேட்கப்படுது. யாருக்கு அந்த பவரும் யாருக்கு அந்த வல்லமையும் இருக்கிறது? தேவனுடைய நித்திய தீர்மானங்களை ஆணையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த சத்தம் மிகுந்த சத்தம், அது ஒரு டிராமாவை பார்க்கிறோம், மிகுந்த சத்தம் பூமியின் ஒவ்வொரு கோணத்திலையும் போய் அந்த எதிரொலின்னு வாங்க இந்த ஏக்கோ அப்படியே கேட்டுக்கிட்டு வருது. கேட்டுக்கிட்டு வரும்போது ஒரு ஜீவனும் அசையல, ஒரு ஜீவனும் அசையல, ஒரு மனுஷனும் அசையல, ஒரு தேவதூதனும் அசையல, ஒரு பிசாசும் அசையல். எவ்ரிபடி அதுல என்ன போட்டிருக்கு படிங்க அடுத்த வசனம்.
வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது.
ஒருவரால முடியல. அது பாருங்களேன், ஏன் அப்படி போறணும்? வானத்திலையும் பூமியிலையும் இன்னும் அதோட விட்டாங்களா, பூமியின் கீழையும் ஒருத்தருமே காணப்படல. யாருமே தகுதி இல்லை, யாருக்குமே அந்த அந்த பாரம்பரியமோ அந்த இதுல இருந்து வந்தவங்க யாருனாலையும் அது உரிமையாளர் யாருமே முடியல, யாருனாலையும் இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அதுக்கு பவரும் இல்ல, அந்த தகுதியும் இல்ல. அந்த பரலோகத்துல நம்ம யோசிச்சு பார்க்கல, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. மீகாவேல் காலையில படிச்சோம், மைக்கேல் பிரதான தேவ தூதர், அவரு அதை கேட்கிறாரு, பேசாம இருக்கிறார், ஒன்னும் பேசுறது இல்ல. கேப்ரியல் ஸ்ட்ராங் ஏஞ்சல் பேர், ஒருவேளை அவர் தான் அனௌன்ஸ் பண்ணலாம் இதை நமக்கு தெரியல, அவரு பேசாம இருக்கிறார். கோடி 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 கணக்கான தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க, யாரும் மூச்சை விடல். இன்னும் பரிசுத்தவான்களை நினைச்சு பாருங்க, ஆபிராம் ஐசாக்கு யாக்கோபு மோசே யோசேப்பு யோசுவா இருக்கிறாரு, எலைஜா இருக்கிறாரு, எலிஷா தாவீது யோபு எசேக்கியல், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள். இன்னும் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்ங்க, எத்தனை பேர் மிஷினரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்க யாரும் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, அசையவே இல்லை, எல்லாம் அண்ட சராசரமே. ஏன் இன்னொன்று பூமியின் கீழே நரகம்லாம் சேர்த்து இருக்கலாம், அதுக்கு நரகத்துல இருக்கிற எல்லாரும் அதை கேட்கிறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ராஜாங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவங்க, பெரிய ராட்சசங்கள்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். நோவாக்கால மைட்டி மென், உலகத்தையெல்லாம் பெருசா கலக்குனவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யாருமே இந்த கேள்விக்கு பதில் இல்லை, இந்த சேலஞ்ச யாருமே ஏத்துக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலை, முடியாத நிலைமை. ஒருத்தருக்கும் தகுதி இல்லை, பூமியிலாவது வானத்திலேயாவது பூமியிலாவது அகில முழு அகிலத்திலையும் ஒருத்தருக்குமே தகுதி இல்லை. சரீர பிரகாரமான உலகமும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான உலகமும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஒருத்தருக்குமே இதுக்கு தகுதி இல்லை. ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு, சொல்லப்போனா நரகத்திலிருந்து பரலோகம் வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, ஒருத்தரும் இல்லை. இந்த புஸ்தகத்தை திறந்து என்ன மாதிரி ஒரு சீனா இருந்திருக்கும் யோசிச்சு பாரு, நம்ம கற்பனை பண்ணணும் சில டைம்ல. ஒன்னாரு யோசிச்சு பார்த்துருந்தா, அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு சைலன்ஸ் இருந்திருக்கும், மூச்சு பேச்சு கூட இல்லை யாருக்கும். சில டைம்ல கேள்விங்க கேட்டா யாருக்கும் தெரியலன்னா எப்படி இருக்கும் அந்த ரூம். இந்த மாதிரி இந்த கேள்விக்கு யார் பதில் கொடுக்க முடியும்? உனக்குட மூச்சு பேச்சு எல்லாம் கல்லு மாதிரி நிக்கிறாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன நடக்குது நாலாவது வசனத்துல?
ஒருவனும் இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன்.
நான் மிகவும் அழுதேன், மிகவும் அழுதேன். யோவான் இதெல்லாம் கேட்கிற ஒரு ஒரு விசிட்டரா அவங்க பார்த்துன்னு இருக்கிறார். பார்த்தனும் இவ்வளவு காட்சி யோவானுக்கு ஒன்னும் அவர் ஃபீலிங்ஸ பத்தி அவர் சொன்னதே இல்லை இல்லைங்களா, ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. ஆனா இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வெடிச்சு வருகிற அழுகையா இருக்கும். மிகவும் அழுதேன். பரலோகத்துல அழுவ கூடாது, கண்ணீர் இல்லைன்னு தானே போட்டிருக்கு. அந்த பரலோகத்திலேயே போய் இவர் அழுகிறாருன்னா இவருக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மிகவும் நான் அழுதேன், எவ்வளவு துக்கம். ஒரு விசிட்டரா போய் தன்னுடைய இதயமே வெடிஞ்சு போகிற மாதிரி ஒருவருமே இந்த புஸ்தகத்தை திறந்து இதை நிறைவேற்றக்கூடியவர் இல்லையே. ஒரு சோகமான காட்சி, மிகுந்த சோகமான ஒரு காட்சியா பார்க்கிறோம். இது இந்த ஒரு காரணத்துக்காக எதுக்கு எதுக்கோ அழுகுறோம் நம்ம. சொல்ல போனா இந்த ஒரு காரணத்துக்காகத்தான், இது ஒரு காரணம் தான் மனுஷன் அழுகுறதுக்கே காரணம். ஒரு மனுஷன் அழகா சொல்லியிருக்கிறார், இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கார், நான் தமிழ்ல எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அது வந்து இந்த யோவானுடைய கண்ணீர் தான், இட் ரெப்ரசன்ஸ் த டியர்ஸ் ஆஃப் ஆல் காட்ஸ் பீப்புள் இன் ஆல் சென்ச்சுரிஸ். இந்த யோவானுடைய கண்ணீர் வந்து சரித்திரத்துல எல்லா நூற்றாண்டுகள்லயும் தேவ மனிதர்கள் விட்ட கண்ணீருக்கு ஒரு ரெப்ரசன்டா இருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி. ஆதாம் ஏவால் ஏதேன விட்டு ஏமாத்தப்பட்டு சாத்தானால துரத்தி விடப்படும் போது அவங்க விட்ட கண்ணீர் இதுல அடங்கியிருக்கு. அவங்க மகன், முதல் மகன் பாவத்துல விழுந்து அவன் செத்து அவங்க ஹேபேல் ஏபேல அவங்க அடக்கம் பண்ணும் போது அவங்க விட்ட என்ன வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. தேவனுடைய ஏதேன்ல இருந்து வெளியே வந்துட்டு மரணத்தை ஃபர்ஸ்ட் டைம் கண்கூடா பாக்குறான் ஏபேல் தன்னுடைய புள்ள செத்தத. அப்ப என்ன மாதிரி அழுதுருப்பாங்க, அந்த கண்ணீர் இதுல இருக்கு. எல்லா நூற்றாண்டு அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க தன்னுடைய அடிமைத்தனத்துல எவ்வளவு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு பரலோகத்தை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க, அந்த கண்ணீர் இதுல இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பரலோகத்தை நோக்கி அவங்க கூப்பிடுற விடுற கண்ணீர், எவ்வளவு கண்ணீர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில வர உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், எவ்வளவு வேதனைகள், வியாதினால அவங்க படுற கஷ்டம், பாவத்தின் விளைவாக மனித குலம் விடுற எல்லா கண்ணீரும் இதுதாங்க. அதை ஒரு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி யோவான் கண்ணீர் விடுறார். ஏன் யோவான் கூட அந்த சபைகள்ல, அந்த சபைகள் பட்ட துன்பங்கள்ல அவர் பார்த்தார். அவரே பத்மூத்தீவுல இருந்து எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பார் அந்த சபைகளுக்காக. அந்த கண்ணீரும் இதுல அடங்கி இருக்கிறது. எல்லா மனிதர்களும் தங்களுடைய அருமையானவங்க, தங்களுக்கு ரொம்ப நேசிச்சவங்க, அவங்களுடைய சாவை பார்க்கும்போது, அவங்க சாவுக்கு முன்னாடி அந்த கல்றைக்கு முன்னாடி அவங்களை அடக்கம் பண்ணிட்டு விடுற கண்ணீர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணீர் இதுதான். இந்த கண்ணீர்ல அதெல்லாம் அடங்கியிருக்கிறது, எல்லாருடைய கண்ணீர். மனித குலம் பாவத்தின், பாவ சாபத்தினால அனுபவிக்கிற விளைவுகள்னால வர எல்லா கண்ணீரும் இதுதான். ஏன் இவர் கண்ணீர் விட்டாரு, ஏன் இவர் கண்ணீர் விட்டாரு? ஏன்னா அந்த சுருள் என்ன, அந்த சுருள், அந்த சுருள் எதை பத்தி போட்டிருக்கேன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, மீட்பின் சரித்திரம். தேவன் அவள் அழகான சிருஷ்டிப்பை அவர் சிருஷ்டி பண்ணியிருந்தாரு, கண்ணீரே இல்லாம பாவமே இல்லாத சிருஷ்டிப்பை பண்ணியிருந்தாரு. அந்த சாத்தா அதை போட்டு அழிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். அந்த அந்த உலகத்தை மீட்கிற ஒரு சரித்திரம், மீட்கிற ஒரு திட்டம், அதை நிறைவேற்றுகிற ஒரு திட்டம் தான் அந்த சுருள்ல இருக்கு. அதை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவங்க இல்லைன்னா இது இது இப்படியேதான் இருக்க போதா, இதுக்கு மாறவே மாறாதா, இன்னும் எத்தனை பேர் சாகணும், இன்னும் எத்தனை பேர் கண்ணீர் விடணும், இன்னும் எத்தனை பேர் அழுகணும், எவ்வளவு கஷ்டப்படணும் இன்னுமே அப்படின்ற, இது இப்படிதான் போக போதா, சதா காலமும் சாத்தா இப்படித்தான் எல்லாரையும் ஏமாத்தி நரகத்துல போக போகுதான்ற வேதனை துயரம் அதை நினைச்சு அவர் அழுகுற. அந்த சுருளை துறக்கப்படாதது நம்ம உணர்ந்தோம்னா நமக்கும் அழுவுறோம், நமக்கும் அழுவுறோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும், துறக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையா. பாவத்தில் விழுந்து சாபத்தினால விழுந்த மனித குலத்தை மீட்க முடியற ஒருத்தருமே இல்லையா, அப்படிதான் அங்க அந்த உணரப்படுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய தீர்மானம், மீட்பின் தீர்மானம் தான் அந்த சுருள்ல இருக்கும்போது அதை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவங்க ஒருத்தரும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைய யோசிச்சு பார்ப்போம். ஒரு மீட்பு காண்டி நமக்கு இல்லைன்னா என்னங்க நம்பிக்கை இருக்கு மனுஷனுக்கு? இங்கிலீஷ்ல ஒரு டிஸ்பேர்னுவாங்க, டிஸ்பேர்னா தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை, பயங்கரமான ஒரு நிலைமை. எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்ல போனா, காயின் அவன் வந்து ஏவேல கொன்னுட்டான், கொன்ன பிறகு அவனுக்கு என்ன இருக்கு, இந்தமே தன்னுடைய பெற்றோருங்க அவன் மேல கோபமா இருக்கிறாங்க இல்லைங்களா. ஏபேலுடைய ரத்தம் அவனுக்கு விரோதமா கூக்குரல் இடுதுன்னு நம்ம பாக்குறோம். அந்த ரத்தம் உடமாட்டேந்து கடவுள் அவன் மேல கோபமா இருந்து அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபம்? என்னுடைய பிரசன்னத்துல இருந்து நீ போய் ஒரு வாண்டரரா ஒரு பரதேசியா பூமியில சுத்திக்கிட்டு இருக்க போற, என் பிரசன்னமே அவனுக்கு இருக்க போறதுல விரட்டி விட்டார். அப்ப காயின் என்ன கத்துனான் தெரியுங்களா? ஐயோ என்னுடைய தண்டனை, ஐ கேனாட் பேர், தாங்க முடியாத தண்டனை இது. ஒரு மீட்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து தாங்க முடியாத ஒரு வாழ்க்கை. மீட்பின் சரித்திரம் உலகத்துக்கே இல்லைன்னா என்னதான் முடிய போகுது? இதெல்லாம் நரகத்துல போய் முடிய போதா? அதனுடைய விளைவை நினைச்சு பாக்குற யூதாஸ் காரியத்தை நினைச்சு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பயங்கரம். ஆண்டவர் பார்த்துட்டு அவனுக்கு மீட்பே இல்லை, இவன் பெறவாம இருந்தாலே நலமா இருக்குமே அப்படின்னார். அதுதான் நம்முடைய நிலைமை. மீட்பு காண்டி இல்லாம போச்சுன்னா பெரிய பயங்கரம் அடங்கியிருக்கு. மீட்பு காண்டி அதெல்லாம் நினைத்து நித்திய ஆத்மாக்கு ஒரு நம்பிக்கையே இல்லையான்னு நினைத்து அதை உணர்ந்து யோவான் அழுகிறார். உணர்ந்தோன்னா நமக்கும் அழுகுதான் வரும். நம்ம வாழ்க்கையில மீட்பு இல்ல, மீட்புன்றது ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பயங்கரமா அழுக மாட்டோம். பயங்கரமான ஒரு நிலைமை. அதை நினைத்து யோவான் அழுகிறார். அவ்வளவு அழுகும் போது என்ன ஆகுது? தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான்.
இந்த மாதிரி தாங்க முடியாத வேதனையில அழுவக்கூடாத ஒரு இடத்துல கண்ணீரே இல்லாத இடத்துல மிகுந்த மிகவும் அழுதேன்ற மாதிரி. ஏன்னா இன்னுமே உலகமும் சரி மாத்துமாகலாம் எல்லாமே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில ஐரமே இன்னுமே வழியே இல்லையே, இந்த மாதிரி எல்லாருமே அழிய போறாங்கன்ற ஒரு நிலையில மிகவும் அழுதேன்ற ஒரு நேரத்துல ஒருத்தர் அந்த சீனுக்கு வரார். அவர் வர ஸ்டைல இப்படித்தான். எங்க பார் பாத்தீங்கன்னா இயேசுடைய ஸ்டைல பாத்தீங்கன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு தான் அவர் வர்றது இல்லைங்களா. சுவிசேஷத்தெல்லாம் பாருங்களேன், அந்த இதை பார்க்க முடியும் பேட்டர்ன். எல்லாருமே முடிஞ்ச பிறகுதான் அவர் வருது. யாருமே இல்லாத வேற யாராவது பாவங்களுக்காக மனிதர் குலத்துக்காக சாகணும்னு யாராவது இருந்திருந்தா இயேசு வந்தே இருந்திருக்க மாட்டார். இதா அவர் அனுப்பே இருந்திருக்க மாட்டார். யாருமே இல்ல அப்படின்னும் போது அந்த கண்ணீர் பாவத்தின் விளைவை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து கண்ணீர் விடுற அந்த கண்ணீருக்கு அந்த அந்த மனுஷனுக்கு தான் வராரு. அதுதான் நான் பாக்குறோம் இங்க. மிகவும் அழுது என்ற சீன்ல ஒரு கதாநாயகன், நான் சொன்ன மாதிரி ஒரு கதாநாயகன், பரலோக கதாநாயகன் மாதிரி அந்த இடத்துல கண்ணீரை துடைக்க அவர் வருகிறார். வரும்போது அவர் அஞ்சாவது வசனத்துல அந்த மூப்பர் ஒரு எல்டர், நம்ம பார்த்தோம் 24 எல்டர்ஸ் பார்த்தோம், அதுல ஒருத்தர் அவர் எந்திரிச்சு நீ அழுவாத, நீ அழுகாத, ஏன்
இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார்.
இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கம் அப்படின்னு இதோ பியோல்டு ஆரம்பிக்கிறார். யோவான் அந்த துக்கத்திலையும் அந்த வேதனையிலும் அழுதுகிட்டு இருக்கும் போது அவர் அங்கேயே பாத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? அவரு யோவான பாத்துருக்க மாட்டார், அதையே பாத்துக்கிட்டு அதோ இதோ இந்த பிஹோல்டுனா என்ன அர்த்தம்? மத்ததெல்லாம் பாக்குறத விட்டுரு, மத்ததெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு மிகுந்த முழுமையான கவனத்தோடு இத பார், இதோ லுக் அப்படின்ற மாதிரி பிஹோல்ட். அவர் எப்படி அடையாளம் காட்டுறாருன்னு பாருங்களேன். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இதை நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இயேசுக்கு கொடுக்கப்படுற மிக முக்கியமான ரெண்டு டைட்டில் இது. பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 49-48 பாத்தீங்கன்னா யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வரும்போது யூதாவை பத்தி பேசும்போது இதை அவர் கொடுக்கிறார். யூதாவே நீ ஒரு சிங்கம் மாதிரி, நீ ஒரு சிங்கத்தை உருவாக்க போற, அந்த சிங்கம் அகிலத்தையும் எல்லாத்தையும் ஆண்டு எல்லா ஜனங்களுடைய கீழ்ப்படுதலையும் அந்த சிங்கம் சம்பாதிக்கும், அந்த சிங்கமா வரப்போகுதுன்னு ஒரு யாக்கோபுத்து ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னது. அதனால இயேசு வந்து யூதா கோத்திரத்திலிருந்து வந்ததாக நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு கூட பார்த்தோம், ஒரு யூதா கோத்திரத்திலிருந்து வரணும் அப்படின்னும் போது அவர் யூதா வந்து அவருக்கு இருந்த பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டு அவர் தப்பான உறவுல மருமக மூலமா ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சு. அது ஒரு சாபம். ஆனா அந்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்கு 14 நூற்றாண்டுங்க தேவன் எடுத்துட்டு தான் அந்த சாபம் வந்து யாருல முடிவுபட்டுச்சு? தாவீதுக்கு முன்பதாக முடிவுபட்டு தாவீதுக்கு அந்த 13 நூற்றாண்டுகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் 14th century தாவீது வந்தார். அந்த கோத்திரத்துல அந்த லைன்ல இருந்துதான் இந்த ஜீனியாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய ஜீனியாலஜியில பார்க்க முடியும். யூதாக்கு பிறந்த பேரேஸ் அங்கிருந்து வந்ததா நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அவர் கொடுக்கிற டைட்டில் என்ன? தாவீதின் வேறுமானவர். பல ஏற்பாடுல அநேக இடத்துல மேசியா வந்து தாவீதின் குமாரனாக இருப்பார் அப்படின்னு நிறைய இடங்கள்ல போட்டிருக்கு. அவரோட இஸ்ரவேலியே மிகப்பெரிய ராஜா அப்படின்னா தாவீது தான் சொல்லணும். ரொம்ப ஃபேமஸ் கிங் அவர். ரொம்ப பெரிய அந்த ராயல் பிளட்ல இருந்தா இவர் வருவாரு. டேவிட் லைன்ல இருந்தா இவர் வருவாரு. அதுக்காகத்தான் தாவீதின் வேறுமானவர். ஆனா இதுவரைக்கும் உலகத்துக்கு அவர் வரும்போது இதுவரைக்கும் உலகம் வந்து அவரை யூதா குலத்தின் சிங்கமாகவோ தாவீதின் குமாரனாகவோ அவர் பார்த்தாங்களா? அவர் பார்த்ததில்லை. ஆனா இவரு இந்த மூப்பர் வந்து என்ன சொல்றாரு? இதோ பார், இப்ப பார்க்க போறீங்க அவர் யூதா குலத்தின் சிங்கமாக தாவீதின் வேறாக இப்ப அவர்களை பார்க்க போறீங்க, இதோ பார் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணாருன்னு
போட்டிருக்கு?
இல்ல, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர்
புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார்.
ஜெயம் கொண்டிருக்கிறார். இவருக்கு டைட்டில் மாத்திரம் சொல்லாம இவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா இவருக்கு தகுதி இருக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த தகுதியை நிரூபிச்சிருக்கிறார். ஏதாவது நம்ம ஏதாவது செய்யறதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னா முதல்ல நிரூபிச்சிருக்கணும் இல்லையா? நிரூபிச்சிருக்கணும். இவர் ஏதாவது செஞ்சு நிரூபிச்சிருக்கிறாரா? இது வரைக்கும் ஏதாவது போர் செஞ்சு நிரூபிச்சிருக்கிறாரா? அப்படின்னா இந்த உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே செய்யக்கூடாத பெரிய போரை செய்து இவர் தன்னை நிரூபித்து இருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். பெரிய போர். அதை எப்படி செஞ்சிருக்கிறாரு? அவர் இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தோம், ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்து பாவத்தை சுமந்து. அவர்னால யூதா குலத்தின் சிங்கம் தான் அப்பவும், தாவீதன் குமாரன் தான் அப்பவும். அவர்னால அவர் சொன்னாரு, என்னால நினைத்தா 12 லேகியோன் தேவ தூதர்களை அழிச்சு அவங்களெல்லாம் அழிச்சிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் செய்யாம அதுக்கு முன்னாடி அவர் யூதா குலத்தின் சிங்கமாக தாவீதின் குமாரனாக ஆளுகை செய்யறதுக்கு முன்பதாக அவர் இன்னொன்னு செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இந்த பாவ உலகத்தை மேற்கொண்ட அந்த பாவத்தை சாத்தான நரகத்தை வெல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஜெயம் கொட்டிருக்கிறார்னா வருது, ஜெயம் பெற வேண்டியதா இருந்துச்சு. ஜெயம் கொண்டிருக்கிறார். இதை ஆளணும்னா அவர் முதல்ல ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய மரணத்தினாலையும் உயிர்த்தெழுதலாலையும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு, அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், இதோ பார் அப்படின்ற. அதுல இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர் ஜெயம் கொண்டது எப்படி ஜெயம் கொண்டாரு? ஒரு ஆட்டுக்குட்டியாக. அதுலதான் பிரில்லியன்ஸ். அவர் ஆட்டுக்குட்டியாக இருந்தே அப்படி அதை ஜெயம் கொண்டாருன்னா அவர் யூதா குலத்தின் சிங்க தாவீதின் குமார்னா எப்படின் செய்ய முடியும்? அதான் நாம் பார்க்கிறோம். சரி, 6வது வசனத்துல என்ன போட்டிருக்கு படிங்க.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன்.
யோவான் வந்து பாக்குறாரு அந்த காட்சியில இருந்து, அதிசயமான காட்சி. அந்த சிங்காசனம் எப்படி இருந்துச்சு நம்ம பாக்குறோம். அந்த ரூபி, அந்த பத்மராகம், அந்த வெளிச்சம், அந்த அந்த ரெயின்போ, இடி மின்னல் வருகிற ஒரு இடம், அந்த 4 ஜீவன்கள் இருக்கிற ஒரு இடத்துல, அது எல்லாத்துக்கும் நடுவுல தன்னுடைய கண்ணு போகுது. நடுவுல பார்த்த முதல் டைம் அவர் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ பார்த்தா அதுக்கு நடுவுல சென்டர்ல யார் இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர். போட்டிருக்குங்களா? ஆட்டுக்குட்டியானவர். என்னத்தை பார்க்க சொன்னாரு அந்த மூப்பரு? யூதா குலத்தின் சிங்கத்தை பாருன்னாரு. யோவன் என்ன நினைச்சிருப்பாரு? ஏதாவது ஒரு சிங்கத்தை பார்ப்போம்னு பார்த்திருப்பாரு. பார்த்தா என்ன பாக்குறாரு? ஆட்டுக்குட்டிய பாக்குறாரு. இங்கிலீஷ் தமிழ்ல நல்லா வந்துருது, இங்கிலீஷ்ல லேம்புன்னு வருது. ஆடை பார்க்கல அவரு, ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டின்னா எப்படி தெரியுங்களா? அந்த பஸ்கா பண்ணியில ஒரு வருஷம் ஆடு, குட்டி ஆடு. அதை பார்த்தாவே நமக்கு பிடிக்கிற மாதிரி அழகான குட்டி ஆடு, ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்கு பாருங்களேன். ஆட்டுக்குட்டியை நான் பார்த்தேன். அந்த சிங்காசனத்துக்கு மத்தியில இந்த ஒரு சேலஞ்சுக்கு ஒருத்தர் நகர்றத பாக்குறார். அது மகிமையான சிங்காசனத்துக்கு நடுவுல ஒருத்தர் செயல்படுறத பாக்குறார், ஆட்டுக்குட்டி. இதுல ஒரு முக்கியமானது கவனிக்கணும். இயேசுக்கு ஆட்டுக்குட்டின்ற ஒரு டைட்டில் வந்து பைபிள்ல சில இடங்கள்ல போட்டிருக்கு. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, முழு பைபிள் எடுத்து பார்த்தோம்னா 6 தடவை தான் இயேசு கிறிஸ்துக்கு ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்கு. ஒண்ணு ஐசாயால போட்டிருக்கு, யோவான்ல போட்டிருக்கு, அப்போஸ்தல நடவடிக்கைகள், பேதுரு, அதுல எல்லாம் ஆட்டுக்குட்டின்னு வருது 6 தடவை தான். ஆனா ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா 28 தடவை இயேசுக்கு கொடுக்கப்படுற பேரு ஆட்டுக்குட்டி. முழு பைபிளே எடுத்து பார்த்தோன்னா வெறும் 6 தடவை தான் அவர் கூப்பிடப்படுறாரு. அதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், ரெவலேஷன்ல அவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டைட்டில் வந்து ஆட்டுக்குட்டியானவர். முக்கியமா ரெவலேஷன்ல பார்க்கப்படுறது ஆட்டுக்குட்டியானவர். அப்படிதான் அவரு அந்த அவர் மத்தியில் இருக்கிறார். மத்தியில் இருக்கிறாருன்னா நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பாருங்களேன், எங்க எங்க எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, பரலோகம் அவ்வளவு மகிமையா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, என்னுடைய ரட்சகர் எங்க, அதான் இருக்கிறோம், பாவிக்கு இருக்கிற எண்ணம் அதான், என்ன காப்பாத்துறவர் எங்க, எனக்கு பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலம் இருக்குன்னு சொல்லிட்டு போனவர் அவர் எங்க பரலோகத்துலன்னு ஏங்குற நமக்கு அவர் எங்க இருக்கிறார் பாருங்களேன். நடுவுலங்க, பரலோகத்தின் நடுவுல மாத்திரம் அல்ல, சிங்காசனத்துக்கு நடுவில் இருக்கிறார். சிங்காசனத்துக்கு நடுவில் இருக்கிறார். அவருக்கு அந்த அடையாள மொழி எல்லாமே அவரை சந்திக்கிற ஒரு இடத்துல, எல்லாத்துக்கும் சென்டர்ல அவர் இருக்கிறார். நம்ம பாக்குறோம் அந்த படம் கூட எவ்வளவு அழகா போட்டிருக்கு. ஏன் ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்குன்னா, ஒரு காரணம் வந்து அவருடைய பலி, தியாக பலிய விவரிக்கிறது. ஆனா ரெவலேஷன்ல வந்து அடையாள மொழி நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா. சிங்கம், சிங்கம் வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு, பலத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்புறம் அந்த ஈகல் பாக்குறோம், அது வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு, ஸ்பீடுக்கு, வேகத்துக்கு அடையாளமா இருக்கு, மனுஷன் ஞானத்துக்கு அடையாளமா இருக்கிறான் பாக்குறோம், அந்த 7-4 ஜீவன்கள். ஆனா இந்த ஆட்டுக்குட்டின்னு மிருகத்துல அடையாளமா இருக்கிறது எதுனா, அதை பார்த்தாவே நமக்கு ஆசை வரும், அதை பார்த்தாவே தூக்கி கொஞ்சி அதுல அப்படியே மனசு இறங்கி அது மேல அன்பு வரும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு யோசிச்சு பாருங்க, நடுவுல இருக்கிறாரு பிதா, சிங்காசனத்துல இருந்து பிதாவுடைய கண்ணு மொத்தம் எங்க இருக்கும் நினைக்கிறீங்க, யார் மேல இருக்கும், அந்த ஆட்டுக்குட்டி மேலதாங்க இருக்கும், இருக்காது. இந்த பூமியில இருக்கும்போதே அவர் கண்ணு அங்கதான் இருந்துச்சு. இவர் என் நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அவரு பரலோகத்துல நடுவுல அவர் பிள்ளைய வச்சு அவர் பாத்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும் அதான் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பேச்ச கேட்கணும்ன்றதுக்காக, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ன்றதுக்காக செய்யக்கூடாத கொடுமையான, அவமானமான, கேடான ஒரு வேலையை தான் எடுத்துக்கிட்டு மனித ரூபமா மாறி சிலுவையில் வேதனைப்பட்டு போய், பிதாவே கொடுமானால் இந்த பாத்திரம் விட்டு நீங்கி போட்டு தாங்க முடியாம தவிச்சு போய், ஆனாலும் அதை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்து ஜெயம் பெற்று போய் பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த பிதா அந்த பிள்ளைய எப்படி பாப்பாரு, உங்களுக்கு யோசிக்க முடியுமா. அந்த நித்திய எல்லையற்ற தேவனுடைய அன்பின் இருதயம் ஊத்தி அந்த பிள்ளையதாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகாது காரணம் என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் அழியாது காரணம் என்ன தெரியுமா, அந்த பரிசுத்த தேவன் அந்த பிள்ளைய பாக்குறாரு, அந்த பிள்ளைக்குள்ள நம்மள பாக்குறாருங்க, அந்த பிள்ளைய பாக்குறாரு, அவர் அங்க இருக்கிறார், நடுவுல இருக்கிறார். எப்படி பாப்பாரு பிதா, அதை நினைச்சு பார்த்தா பெரிய ஆச்சரியம். ஏன், ஒரு உதாரணத்துக்கு நம்மளே சொல்லி பார்க்கலாமே. ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை செய்யணும், இல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, ஒரு பெரிய குரூப்ல வந்து ஒரு வேலையை செய்யணும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுன்னு வச்சுக்கோ. அதை விட மோசமானது இயேசு செஞ்சது நமக்காக, டாய்லெட்டை கிளீன் பண்றதுன்னு வச்சுக்கோ. எல்லாரும் கேட்கறாங்க, யார் டாய்லெட்டை கிளீன் பண்ண முடியும், நாங்க பண்ண மாட்டோம், நாங்க பண்ண மாட்டோம், நாங்க பண்ண மாட்டோம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன புள்ள நடுவுல வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் கிளீனா அந்த டாய்லெட்டை கழுவிட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்து சொன்னா, அந்த மாஸ்டருக்கு எல்லா பிள்ளைங்களோட யார் மேல ரொம்ப ஆசை இருக்கும் இல்லைங்களா. இயற்கையா அப்படி இருக்கிறது உண்டு. மிக மிக கொடுமையான, வேதனையான, அவமானமான, தன்னுடைய மகிமையான நேசகுமாரன் பிதாவே நான் பண்றேன், இப்ப அவரு தான் வரப்போறாரு அந்த சுருளை வாங்கறதுக்கு, அவர் போய் பண்ணிட்டு வந்தவர் நடுவுல பரலோகத்தை வச்சு கொண்டாடுறாருங்க. ஏன் தெரியுமா, அவர் தாங்க பரலோகத்தின் பொக்கிஷமே, பரலோகத்தின் மகிமைய, பரலோகத்தின் கதாநாயகனே அவரு தான். அங்கதான், அங்க வச்சுதான் அவரை கொண்டாடுறாங்க. பிதாவே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது 4 ஜீவன்களும் மத்த எல்லாரும் யார பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க வச்சு அவரை தாங்க கொண்டாடுறாங்க. இஸ் த ஹீரோ ஆஃப் ஹெவன், இந்த இயேசு. அந்த இயேசுடைய மகிமையை நம்ம பார்க்கறோம். அம்மா அதை பார்த்த யோவானுக்கு எப்படி இருக்கும், இது வரைக்கும் ஏங்கின கண்கள், அழுதுகிட்டு இருந்த கண்கள், ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். யோவான் தான் உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு எழுதி வச்சவர் அவரு தான். ஆட்டுக்குட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, அவர் அடிக்கடி ஆட்டுக்குட்டின்னு எழுதுறவர். அங்க பாக்குறாரு, பார்த்த உடனே யோவானுக்கு தாங்கவே முடியாது ஆனந்தம், ஆனந்தமா ஆனந்தம். இது ஒரு சாதாரணப்பட்ட ஆட்டுக்குட்டி இல்ல, பாருங்களா அதுக்கு விவரங்கள். இது சாதாரணப்பட்ட ஆட்டுக்குட்டிங்களா, இந்த ஆட்டுக்குட்டி தான், ஆனா இது என்ன செய்ய முடியும் பாருங்க, அதுக்கு போட்டு இருக்கிற விவரங்களை பாருங்க, படிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சு,
சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன்.
மத்தியில் கவனிக்கிறீங்களா, அதான் சொன்ன மத்தி சென்டர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹெவன், பரலோக பொக்கிஷமே அவர் தான், அதுதான் பாக்குறோம். சரி, மத்தியில் நிற்க கண்டேன் அப்படின்னுட்டு நிற்க கண்டேன் அவர் சொல்றாரு. நின்றுகிட்டு இருக்க அந்த ஆடு, அப்புறம் என்ன அர்த்தம், செத்து இல்ல, உயிரோடு தான் இருக்கு, ஆனா செத்த அடையாளங்கள் அதுக்கு இருக்கு, செத்த காயங்கள் அதுக்கு இருக்கு. பரலோகத்தில் அந்த மகிமையில அந்த காயங்கள் காணுகிற வண்ணமாக பரலோகத்தில் இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறது. ஏன்னா எப்படி வந்துச்சு அந்த காயங்கள் அந்த இதுக்கு நாட்டுக்கு, இந்த பூமியும் இந்த பூமியும் இந்த நரகத்தின் வல்லமைகள் எல்லாம் பிதாவின் தீர்மானத்தின்படி அதுக்கு விரோதமாக எழும்பி அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னு போட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி கொன்னு போட்ட அந்த ஆட்டுக்குட்டி செத்துதான் போச்சு, ஆனா உயிரோடு வந்துச்சு. அத விவரிக்கிற விதத்துல அங்க நிக்குது, ஆனா மரணத்தின் காயங்களோடு பரலோகத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அந்த சீஷர்களுக்கு காட்சி அளித்தார் இல்லையா, காட்சி அளிக்கும் போது அவர் அந்த காட்டினார் அவங்களுக்கு, ஞாபகம் படிச்சோம் யோவான்ல, அவர் கையில இருக்கிற காயம், அவர் யோவானை தொடர்ந்து கையுடணும்னு சொல்லிய பார்ப்பான்னு காயங்களை காமிச்சார். அடிக்கப்பட்ட வண்ணமாக பரலோகத்துல, யோசிச்சு பாருங்களேன் அதை பார்த்தா. ஒரு டைம்ல நம்ம நினைக்கிறது பரலோகத்தை பார்த்து இயேசு ஆராதிக்கணும்னா அந்த காயங்கள் தாங்க, அதனாலதான் நம்ம அங்க இருக்க போறோம். அந்த காயங்கள் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கு. அது யோவான் பார்க்கும் போது நமக்கு சொல்லணும், உண்மையான விசுவாசங்களுக்கு மனதெல்லாம் பொங்கி போவோம் அதை படிக்கும் போது. என் தேவன் காயங்களோடு பரலோகத்தில் இருக்கிறார், யாருனால வந்த காயம் அது, என்னால. சரி, அங்க பாக்குறோம் ஒரு மகிமையாக அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிறது. சரி, தொடர்ந்து படிங்க.
அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது.
அது அந்த விவரிக்கிற வண்ணமாக ஏழு கொம்புகள், அந்த ஆடை யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டுக்கு அடையாள மொழி இது, நம்ம கற்பனை பண்ணி போர்டுல எல்லாம் எழுதுறதுக்கு இது போடல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சிகரெட்டிவ் லாங்குவேஜ்னா அந்த லாங்குவேஜுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி இருக்குன்னா ஆடு ஆடா இருக்குதா, அங்க ஆடு இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பலி, அவருடைய ப்ரெஷியஸ்னஸ், ப்ரெஷியஸ் லேம்ப்னு கூட போட்டிருக்கு பேதுருல, ரொம்ப ப்ரெஷியஸ். ஆட்டுக்குட்டியை பார்த்தா அப்படியே முத்து கொடுக்கணும், தூக்கினோம்னு வர மாதிரி அவர் ரொம்ப அன்பானவர். அந்த மாதிரி அவருக்கு ஏழு கொம்பு இருக்கிறதுனா மிருகங்களுக்கு கொம்பு வந்து பலத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு இல்லைங்களா. ஒரு சண்டை போடும் போது அது கொம்பை தான் பயன்படுத்தும், அதனோட சத்ருகளுக்கு கொம்புல தான் காயத்தை ஏற்படுத்தும், அதோட பலத்துக்கு. ஏழுன்றது வந்து பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆடா இருக்கிறாருன்னு பாக்காதீங்க, இவர் சர்வ வல்லமை உள்ள பவர் அவருக்கு இருக்கு. ஆட்டுக்குட்டி தான் சர்வ வல்லமை, இஸ் ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உள்ள சாவர்னிட்டி, இறையாண்மை அவர்கிட்ட இருக்கு. அடுத்ததாக
ஏழு கண்களையும்,
ஏழு கண்களும் அவருக்கு இருக்கிறது. ஏழு கண்கள்னா அது பிடிங்க, அந்த கண்களுக்கு விவரம் போட்டிருக்கு.
அந்த கண்கள் பூமியுக்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையும்.
ஏழு கண்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம், கண்கள் எதுக்கு அடையாளம், கவனிச்சிருக்கவங்கள கேட்போம், எதுக்கு அடையாளம் பார்த்தோம், ஒருத்தரும் அதான் அந்த கேள்வி கேட்டவன, ஏஞ்சல் கேள்வி கேட்டவனா அமைதியாயிடுச்சு. அந்த கண்கள், அந்த அந்த நான்கு ஜீவன்களுக்கு உடம்பெல்லாம் கண்கள் இருந்துச்சு நம்ம பார்க்கறோம், அது எதுக்கு அடையாளம் நான்
சொன்னேன்,
செயல்பாடு இல்ல தப்பு. சரி, நானே சொல்றேன், கண்கள் வந்து நாலேஜ் அறிவு கிடையாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது. ஏன்னா கண்கள் மூலமா தானே அறிவு நமக்கு ஏற்படுது. அறிவு இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாலேஜ். அவருக்கு ஏழு கண்கள் இருக்குன்னா இஸ் நாட் ஓன்லி ஆல்மைட்டி, இஸ் ஆல்சோ ஓம்னிஷியன்ஸ் இங்கிலீஷ்ல. சகலத்தையும் அறிந்தவர், தேவனுக்கு ஒப்பானவர், சகலமும் அறிந்தவர். கண்கள் வந்து ஓம்னிஷியன், அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறது. அதனாலதான் அது போட்டிருக்கு ஏழு கண்கள். அவருடைய ஏழு அறிவு எப்படி வருகிறதுன்ற ஒரு விவரம் கூட போட்டிருக்கு. பரிசுத்தாவியானவர் உலகம் எங்கும் என்ன எப்படி வருது, அவருடைய பரிபூர்ணமான ஏழு விதமான பணியை குறிக்கிறது. அந்த ஏழு ஆவிகள் மூலமா தான் அவருக்கு பரிபூர்ண அறிவு வருகிறது. ஹோலி ஸ்பிரிட் மூலமா தான் தேவனுக்கு சகலத்தையும், ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கணும், ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கணும்ன்றது பரிசுத்தாவே தான் இப்ப செஞ்சுட்டு வருது. அவர் இல்லாம இருக்கலாம், அவர் பரலோகத்துல இருக்கிறாரு. அவருடைய பிரசங்கம் நமக்கு மத்தியில் எப்படி இருக்கு, ஹோலி ஸ்பிரிட் மூலமா இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் தான் இங்க சத்தியத்தை கேட்காதவர்களை நியாயம் தீர்க்கிறவர் கூட. யோவான் 6:16 நம்ம பார்த்தோம், அவர் உல பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ரெண்டு வார்த்தைகள் அது. சில பேருக்கு உணர்த்துவாரு, சில பேர் கண்டித்து நியாயம் தீர்த்து விடுவார். அவர் தான் ஜட்ஜ் பண்ணி வைக்கிறது. கிரிமினல்ஸ் யாரு, யாரு நியாயம் தீர்க்கணும்னு முடிவு பண்றவர் அவர் தான். அவர் மூலமா இவருக்கு போறன அறிவு இருக்கிறத பாக்குறோம். இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம அழகா பாக்குறோம். சரி, 7வது வசனம் படிப்போம்.
அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார்.
இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தோம், ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு. அந்த சராசரமே ஒரு அனார்ந்து போய் பதில் இல்லாம தவிக்கும் போது இந்த புத்தகத்தை வாங்கி திறந்து அது முத்திரையை உடைக்க பாத்திரவான் யார் அப்படின்னு கேள்விப்படும் போது ஒருத்தருமே அதுக்கு பாத்திரவான் காணப்படல. பூமியிலையும் வானத்திலையும் பூமியின் கீழேயும் ஒருத்தருமே காணப்படாத ஒரு நிலையில இந்த ஆட்டுக்குட்டியானவர் யோவான் அழுகுறத பாக்குறவுடைய துக்கம் நமக்கு புரியுது. ஏன் அழுகிறாருன்னு துக்கத்தை புரிஞ்சவன இவரு எந்திரிச்சு வர்றார். இவர் எந்திரிச்சு வந்து என்ன அதனோட அந்த பிரம்மாண்டமான ஒரு சீனுங்க அது. இவர் எந்திரிச்சு வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கும் போது நம்ம ஊர்ல எல்லாம் விசில் தான் அடிப்பாங்க. என்ன ஒரு மியூசிக், என்ன ஒரு கிராண்ட். இதுதாங்க அந்த பரலோக காட்சியின் உச்ச கட்டமே. ஏன்னா 4வது அதிகாரத்துல இருந்து பரலோகத்தை பத்தி பில்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு வந்தது இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு தான், இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். அந்த பரலோக காட்சியில அவர் வந்து அந்த முத்திரைய அவர் வாங்குறார். அவர் வாங்குறார் என்ன, வேற யாராவது இதை பத்தி கனவுல கூட யோசிச்சிருக்க முடியுமா? நான் யோசிச்சு பார்த்தேன். வேற யாராவது யோசிச்சிருந்தாங்கன்னா யோசிச்ச இடத்துல பஸ்மா இருக்க முடியும். யாருக்கு தைரியம் இருக்கு அந்த சிங்காசனத்துக்கு, அந்த பரிசுத்த தேவனுக்கும் முன்பதாக போய் அந்த முத்திரைய வாங்குறதுக்கு யாருனால முடியும்? எல்லாம் கப்சிப்புன்னு இருக்குல்ல, இவரு போக முடியும். ஏன்னா இவர் அந்த சிங்காசனத்தின் மகிமையெல்லாம் இவருக்கு ஒன்னும் செய்ய முடியாது. அதனோட மகிமை எல்லாம், ஏன்னா இவர் இருக்கிற இடமே அதுதான். இவர் யெகோவாவோடு ஒன்றா இருப்பதுனால, திரியேகத்துல 2வது நபராக இருப்பதுனால, யெகோவாவோடு பிரிக்க முடியாத இணைப்புல இருக்கிறதுனால, இஸ் காட், அவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். அவர் போய் அந்த முத்திரையை வாங்குறார், அந்த சேலஞ்சை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு தயக்கம் இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் எந்திரிச்சு போறத பாக்குறோம். அத பாருங்களேன், அந்த உலக பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாக ஜெயம் பெற்றவராக அவர் அந்த முத்திரையை வாங்க போறார். இந்த முத்திரையை வாங்க போறார். இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் நம்ம முடிப்போம். இதுக்கு ஒரு சரியான பதில் என்ன, இதை நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன ஒரு குளோரியஸ் இந்த மீட்பின் சரித்திரத்தின் கதாநாயகனாக, பாவத்துல நரகத்துல பாவத்தின் சாபங்கள்னால கஷ்டப்படுற உலகம், மரணத்துல போய் முடிந்து நரகத்துல போய் உழுகிற உலகத்துக்கு ஒரு மீட்பின் கதாநாயகனா அவர் வர்றார். எல்லாரையும் மீட்கும்படிக்கு, இந்த உலகத்தை அந்த சராசரத்தை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்கும்படிக்கு அவர் வர. அவர் வரும்போது அவரு காண்டி இல்லாம இருந்துச்சுன்னா, நான் முதலே சொல்ற மாதிரி இயேசுடைய மதிப்பு, இயேசுடைய மகத்துவம் வந்து நான் அடிக்கடி ஒரு ஸ்பர்ஜன் சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷன் நரகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது தான் அவனுக்கு தெரியும். இந்த தேவன் வந்து வாங்கும் போது இதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும், இதுக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்கணும்? நன்றி கெட்ட மனிதர்கள், உணர்வில்லாத மனிதர்கள், பாவ மனிதர்களா இருக்கிற இந்த உலகத்துல வந்து இதை கேட்டு கூட ஒரு உணர்வு இல்லாம திருப்பி மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது கரெக்ட் ரெஸ்பான்ஸ் எங்க கிடைக்கும்? பரலோகத்துல தான் கிடைக்கும் இல்லைங்களா. பரலோகத்துல என்ன செய்யறாங்க இதை பார்த்தவங்க, கரெக்ட் ரெஸ்பான்ஸ் பரலோகத்துல தான் கிடைக்கும். என்ன செய்யறாங்க 8வது வசனத்துல,
அந்த புத்தகத்தை வாங்கிடும்போது நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பிரசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து,
வணக்கமாய் விழுந்து என்ன பண்றாங்க பாருங்களேன். இப்ப வெறும் சாதாரணமான ஆராதனை இல்ல, மியூசிக்க சேர்க்கிறாங்க. மியூசிக்க சேர்த்து எல்லோரும் சேர்ந்து சாஷ்டாங்கமாக உழுந்து அவருக்கு ஆராதனை செலுத்துறாங்க. அதுதான் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா. அதுதான் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் பரலோகத்துல, அதுக்கு தான் கரெக்ட் கொடுக்கப்படுது. எல்லா சாபத்தை நீக்க வந்த தேவன், எல்லோருக்குமா உன்னதர் நம்ம பாக்குறோம், எல்லோருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தர் அப்படி நம்ம பாக்குறோம். அந்த அவர் அந்த செய்த அந்த செயல் பரலோகத்தின் ஆராதனையை அது தூண்டுகிறது. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஆராதனை பார்த்தது இல்ல. சுரமண்டலங்கள் அதெல்லாம் தூப வர்க்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆராதனை, அந்த மாதிரி இதுவரைக்கும் செய்யாத ஆராதனை அவர் தூண்டுகிறத பாக்குறோம். அந்த செயல் பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயலாக நம்ம பார்க்கிறோம். சரி, பயன்பாடுக்கு ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, முதலாவது வந்து இந்த ஆட்டுக்குட்டியானவர் பரலோகத்தில் அவர் கொடுத்திருக்கிற மகிமையை நம்ம பார்க்கிறோம். அவரு தான், அவர் என்ன சொல்றாரு சபைக்கு, அவர்தான் தலைவர். எங்கே அவருடைய சபை கூடி வருகிறதோ, எங்க ரெண்டு மூணு பேர் கூடி வருகிறார்களோ அங்கே அவர்களுக்கு மத்தியில் இருப்பேன் அப்படின்றார். பரலோகத்துல இந்த அளவுக்கு மத்தியில் வைக்கப்பட்டு இந்த அளவுக்கு புகழப்படுற இயேசு தான் நமக்கு மத்தியில் இருக்கிறார். நம்ம கூடி வரும்போது நமக்கு மத்தியில் இருக்கிறார் அந்த இயேசுக்கு. அவருடைய வார்த்தைகளை நம்ம எப்படி மதிக்கிறோம், அந்த இயேசுவை நம்ம எப்படி நடத்துறோம், அவருடைய சபையில ஒரு அங்கத்தினர்களா நாம் இருந்து எப்படி நடந்துக்கிறோம், அதை நம்ம யோசிக்க வேணாம். என்ன மகிமையில பரலோகத்துல இருக்கிறார் பாருங்கள. அவர் நமக்கு மத்தியில் அதே இயேசு இருக்கிறான்னு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதையா உள்ளவர்களா, அவரிடத்துல நம்ம மாயமாலமா, அவரிடத்துல நம்ம போலித்தனமா இருந்தோம்னா அதை விட நமக்கு ஐயோ காலையில பார்த்த மாதிரி இல்லைங்களா. அந்த இயேசு தான் நமக்கு மத்தியில் இருக்கிறார், அதை நம்ம ரொம்ப உணர்ந்துக்கணும். அவருக்கு நம்ம எப்படி ஆராதனை செலுத்தணும், ஏன்னா அவரு ஆட்டுக்குட்டி தான், ஆனா அவருக்கு 7 கண்கள் இருக்கு. அதனால என்ன, நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசையும் சிந்தனையையும் பாவங்களையும் வாழ்க்கையும் சகலத்தையும் ஆவியானவர் மூலமா அறிந்து வைத்திருக்கிறார். அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். 7 கண்கள் பரலோகத்துல இருக்க எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம ஆட்டம் போட முடியாது. 7 கொம்பவும் வச்சிருக்கிறாரு, அந்த கொம்பை பயன்படுத்த மாட்டார், பொறுமையோடு இருக்கிறார். 7 கொம்புனா என்ன அர்த்தம், சர்வ வல்ல பவர் இருக்கு அவருக்கு. அவருக்கு எவ்வளவு பயபக்தியா நம்ம நடக்கணும், கிறிஸ்துவுடைய பயத்தில் நம்ம வளரணும். அது முதலாவது பாடமா படிச்சுக்கிறோம். இன்னொன்னு, கிறிஸ்துவ கிட்ட இன்னும் இந்த ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட இன்னும் வராதவங்க முக்கியமான ஒரு பாடத்தை படிச்சுக்கணும். என்ன, இவர் ஆட்டுக்குட்டியானவராக பரலோகத்துல ஆராதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆட்டுக்குட்டியானவராக பரலோகத்துல ஆராதிக்கப்படுற எவ்வளவு தைரியமாக தான் வந்து அந்த முத்திரையை அவர் வாங்குறாரு பாருங்களேன். இந்த உலகத்துக்கு அவர் வந்து, அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் தேவன், தேவனுக்கு ஒப்பானவர். இந்த பூமியில அவர் வந்து அவர் எவ்வளவு பாடுகளை அவர் பட்டார். கெத்செமன தோட்டத்துல அவர் படாத வேதனையை அவர் படும்போது, அந்த இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்தாங்க, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னாரு. என்ன ஆச்சு, எல்லாம் போய் பின்னாடி விழுந்துட்டாங்க. அந்த இயேசு வந்து ஆட்டுக்குட்டியாக எவ்வளவு பாடுகளை பட வேண்டியதா இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அவங்களெல்லாம் அங்கேயே பஸ்மா ஆக்கியிருக்க முடியாது. அந்த வாரனால அவர் அடிச்சாங்க, எவ்வளவு வேதனையை தான் சகிச்சுக்கிட்டார். அந்த வாரனால மலைகள்லாம் பூமியை அவங்க மேல அடிச்சு அவங்களெல்லாம் அழிச்சிருக்கலாம். கல்வாரியில அவர் அந்த சிலுவையில தொங்கும் போது, அவர் கேலி பண்ணி அவமானப்படுத்தும் போது எவ்வளவு வேதனையை அவர் சகிச்சுக்கிட்டார். அவர் நினைச்சிருந்தா அந்த நேரத்தை அவங்க எல்லாம் உதச்சு தூக்கி போட்டு நரகத்துல போட்டிருக்க முடியாது, அவனால செஞ்சிருக்க முடியும் இல்லைங்களா. அதெல்லாம் செய்யாம ஆட்டுக்குட்டியாக முடிந்ததுன்ற வரைக்கும் அவர் தன்னுடைய உயிரை உடல முடிந்ததுன்னு சொல்லி உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். அந்த இயேசுவை, அந்த ஆட்டுக்குட்டிய பார்த்து அவரை ஆராதித்து மனம் திரும்பி அவர்கிட்ட நம்ம வரக்கூடாது. அப்படி கூட அவரை வந்து அவரை ஆராதிக்கிறவங்க தான் பரலோகத்தில் இருக்க முடியும் இல்லைங்களா. ஏன்னா பரலோகத்தில் அவர் என்னவா பார்த்து ஆராதிக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானவரை தான் பார்த்து ஆராதிக்கிறாங்க. இன்னொரு ஒரு நாள் வரப்போகுது, அவர் ராஜாதி ராஜனாக வரப்போறார். அந்த நேரத்தில் எல்லா கால்களும் முடங்கும்னு போட்டிருக்கு, எல்லாரும் ஆராதிக்கத்தான் போறாங்க. ஆனா அந்த ஆராதனையை அவர் ஏத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அவர் ஆராதிக்கிற ஒரே ஆராதனை அவர் ஏத்துக்கிறது எது தெரியுமா, அவர் ஆட்டுக்குட்டியா ஆராதிக்கிறவங்கள மாத்திரம் தான் அந்த ஆராதனையை தான் ஏத்துக்கிறார். அவரை ராஜாவாக பார்த்து, அவரை பார்த்து பயந்து கால் முடங்கி எல்லா நாவுகளும் அறிக்கைடுற அந்த டைம்ல அவர் ஏத்துக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இயேசுவை ஏன் அவர் ஆட்டுக்குட்டியா பாக்குறது, அவர் பிரஷ்யஸ் ஆடா தெரியாத ஒரு காரணம் என்ன தெரியுமா, ஒரே காரணம் தான், பாவத்தின் உணர்வு இல்லை. பாவத்தின் மெய்யான உணர்வு இல்லாத போது இயேசு ஆடு பிரஷ்யஸா நமக்கு தெரியவே மாட்டார். நம்ம ஊர்லயும் இயேசு ஆட்டுக்குட்டியா அவருடைய தியாக பலியா பெருசா பார்த்து அவர் ஆராதிக்கிறாங்க. இயேசு கிட்ட பணம் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது ராஜாவா அவர் உங்களுக்கு அது கொடுப்பாரு இது கொடுப்பாருங்களா. பாவத்தின் உணர்வு அது ஏற்படும் போதுதான் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மதிப்பு தெரியும். பாவத்தின் மெய்யான உணர்வு நமக்கு ஏற்படணும். பாவியாக எனக்காக பலியாக அந்த ஆட்டுக்குட்டி மரித்திருக்கிறதுன்னு பார்த்து அவர்னால ரட்சிக்கப்பட்டு அவர் ஆராதிக்கிற ஆராதனை மாத்திரம்தான் அவர் ஏத்துக்கொள்ளுகிறாரு. பரலோகத்திலே அப்படிப்பட்ட ஆராதனையை தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லோரும் அப்படிப்பட்ட தேவனை அவர் அறிந்து அவரை ஆராதிக்கிற மக்களாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வோம். ஜெபம் செய்வோம்.